అబద్ధ చక్షురో నాస్తి మాయా 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 వినోదివ బద్ధాక్షస్యైవ సా మాయా అమావ్యేవ తదో భవేత్. సాక్షాద్ దేవః స విజ్ఞేయః సాక్షాదాత్మా జగత్సృతేః విద్యతే హృదయ గ్రంథిః న చేత్యాది తతశ్రుతేః. ఉపదేశ రహస్య ప్రకరణం సమ్యజ్ఞాన ప్రకరణం దల శ్లోక భాగత్తల 31వ శ్లోకం. అబద్ధ చక్షుషో నాస్తి మాయా, నేతికి ఉలహమెల్లాం మాయామయం, మాయేనాల ఉంటాచ్చు, పరమాత్మానుడే ஒரு மாயினால ఉంటாச்சு அப்படிங்கறது பார்த்தோம். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏப்ரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு பகவான் கீதையில சொல்ல பிரகாரமா மாயினால்தான் சகல பிரபஞ்சமும் உண்டாச்சுன்னு சொன்னோம். இந்த மாயை வந்து ஒரு திருஷ்டாந்தமா சொன்ன, லோகத்துல ஒரு மாயாவியானவன் ஒரு கயரை ஆகாசத்துல தூக்கி போட்டு அது ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்க அதை புடிச்சுண்டு ஆகாசத்துக்கு ஏறி அங்க இருக்க புடிங்கதான கத்திய வச்சுண்டு அங்க இருக்கிற அரக்கரைகள்லாம் கொண்டுட்டு தலை கால கையை காலம் எல்லாம் கீழே விழுந்த பிறகு இவன் பக்கத்துல பூமியில இருந்து திரும்பி வரான். இப்ப அந்த கயரும் போய், அது ஸ்தம்பமானதும் போய், ஏறினதும் போய், கத்தியும் போய், அதனால அங்க கொன்னதான ராட்சசாலும் போய், மீதி என்ன இருக்கு அப்படின்னா பின்னால இருக்கிற மாயாவத்தம் தான் நிஜமான மாயாவி. இந்த விஷயத்த நேற்று சொன்ன, அதனால மாயையோ மாயில இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்களோ எல்லாமும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்கு தெரியறது? மாயைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இது மாய நிஜமாக இது இல்லைன்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். மாயைய பண்ணினவனுக்கு ஓஹோ இவைகள்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் அனாவசியமா இருக்கிறதாக பாக்கிறான்னு அவனுக்கு தெரியும். மெஜிஷியன் இருக்கானே, அந்த மேஜிக் பண்றவனுக்கு தெரியுமோ ஐயோ இது பொய்ன்னு. அதே மாதிரியே விஷயம் தெரிஞ்சவனுக்கும் தெரியும். இவன் மாதிரியே இன்னொருத்தர் மாயாவி இருந்தான்னா இது நெல்லு ஒண்ணும் நிஜமில்ல, மாயாவி தன்னுடைய மாயினால பண்ணிருக்கான்னு தெரியும். அதே மாதிரியே உலகமெல்லாம் பொய்யனக்கூடியதான விஷயம் யாருக்கு தெரியறது? அபத்த சக்ஷுஷோ நாஸ்தி. இந்த அபத்தம்னு பொய்ன்னு நினைக்காதீங்க, அது தமிழ்ல பத்தம்னு மூடப்பட்ட கட்டப்பட்ட, அபத்தம்னு கட்டப்படாததான சக்ஷுஷ். யாருடைய கண்ணு கட்டப்படவில்லையோ, மாயைக்கு வசமாகவில்லையோ, அவளுக்கு இந்த உலகம் தெரியல. மாயாவினோ பிவா, அந்த பரமேஸ்வரனா இருக்கிற மாயாவி இருக்க பத்தன அவருக்கும் தெரியல. பத்தாட்சா மாயா கண்ணுகட்டு விஜயங்கிற பத்தன, இந்த பத்தாட்சனா இருக்கிறவனுக்கு மாயையில முனிகி மூழ்கி இருக்கிறவனுக்குத்தான் தெரியுது. பத்தாட்சைவ மாதா மாயா அமாவியே அமாயாவியேவ ததோ பவே. ஆகையால் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? மாயாவியா மாயைக்கு வசப்பட்டவளாக ஆகப்படாது, இந்த மாயையை தாண்டி நிக்கணும். இப்ப முதல்ல இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு காரணம் என்ன? மாயையை தாண்டி நம்ம நிக்கணும், மாயைக்கு அதீதமாக இருக்கணும் என்கிற விஷயம்தான் இப்ப சொல்ற. அதனால அபத்த சக்ஷுரோ நாஸ்தி மாயா மாயாதி நோபிவா பத்தாட்சத்தீவதா மாயா. மாய யார வசப்படுத்துறது? யாருக்கு கண்ணு மூடப்பட்டதுக்கோ, ஆத்ம தத்துவத்தை அறிய முடியாம யாருக்கானோ, உண்மையை அறியாம யாருக்கானோ அவனுக்குத்தான் பயம், அவனுக்குத்தான் ஏற்பட்டதான இந்த துன்பங்கள் எல்லாம். அய அமாயா வீ ஏவதோ பவே. ஆகையெல்லாம் நாம எல்லாம் எப்படி இருக்கிறா? மாயைக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும், மாயையை தாண்டி இருக்கணும். சாட்சாத் தேவஸ்ய விஜ்ஞேய சாட்சாத் ஆத்மா இது ஸ்ருதே வித்யதே ஹ்ருதய கிரந்தி நதே நித்யாதிதஸ்ருதே சாட்சாத் தேவஸ்ய விஜ்ஞேய. இந்த மாயையை தாண்டினவர், மாயையை நம்ம மேல பிரயோகம் பண்ணிருக்கிறவர், யாருடைய மாயினால இந்த உலகம்லாம் உண்டா இருக்கோ அவர் யாரு? அவர் தான் உங்க இதயத்தில் இருக்கிற ஆத்மா. சாட்சாத் தேவஸ்ய விஜ்ஞேய. சாட்சாத் தேவஹான்னா என்ன அர்த்தம்? இப்ப குடத்தை பார்க்கணுமையானால் நான் மனதுனால கண்ணை திறந்து மனதோட கண்ணோட குடத்தை பார்க்கணும். வெறும் குடத்தை பார்த்ததுனாலயே எனக்கு தெரியாது, மனசும் வேலை செய்யணும். ஆனா சில சமயத்துல நம்ம எத்தனையோ பொருளை பார்க்கணும், பார்த்துக்கிட்டா தெரியாதுங்கிறோம். ரோட்ல போறோம், போயிட்டு வரும்பொழுது நீங்க போறப்ப ஏதாவது ஒரு கார் வந்ததான்னு கேட்டா நான் கவனிக்கலைங்கிற, என்ன சார் இவ்வளவு பெரிய ரோட கார் என்ன சின்ன ஈயாது, ஆனா கவனிக்கலையே நான் அப்படிங்கிற அப்படின்னு கண்ணு திறந்திருந்ததுனாலயே எல்லா பொருளும் அறியப்படுங்கிற நிர்பந்தம் இல்ல. அத நோட் பண்றதுக்கு மனசு வேணும். ஆகையால் மனதினாலையும் கண்ணாலையும் அப்பொருளை பார்த்து அதற்கு பிறகு நாம் அதை அறிந்து கொள்கிறோம். ஆனா மனதும் கண்ணும் தேவை இல்லாமலேயே நமக்கு ஆத்மா தெரிகிறது. அதனால அந்த ஆத்மாக்கு என்ன பேரு, எஸ்ஸாட்சாத பரோட்சாத் பிரம்ம யாத்மா சர்வாந்தரஹா, சாட்சாத பரோட்சாத் பிரம்ம, புலன்களுடைய தயவு இல்லாமலேயே அந்த பிரம்மமானது தங்களுக்கு அறியப்படுகிறது. எஸ்ஸாட்சாத பரோட்சாத் பிரம்ம சாத்மா ச விஜ்ஞேயா, அந்த ஆத்மா தான் நாம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சாட்சாத் இதி ஆத்மா இதி ஸ்ருதேஹே, இந்த ஆத்மா இருக்க பத்தலா, இது சாட்சாத் தானா அனுபவிக்கப்படுகிறது. ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்தத்தினால நமக்கு எந்த விஷயமானது அறியப்படுகிறதோ அது பரோட்சமாகத்தான் இருக்கும். நீங்க வந்து பக்கத்து ரூம்ல ரெண்டு மாம்பழம் இருக்கு அப்படின்னு சொன்னேன், இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சது, பக்கத்து ரூம்ல ரெண்டு பழம் இருக்குன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான் தெரிஞ்சது. அந்த பழம் பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, பழுத்து இருக்கா பழுக்கலையா, அது மல்கோவா இல்ல பந்தின பள்ளியா, இதெல்லாம் தெரியுமா? நீங்க எவ்வளவு சொன்னீங்களோ அவ்வளவுதான் தெரியல, அதுக்கு மேல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது. இதுக்கு பரோட்ச ஞானம். ஆனா நீங்க நேரா அந்த ரூம் போய் பார்த்து பார்த்த பிறகு உங்களுக்கு இது போல தெரிஞ்சது, ரெண்டு பழம் இருந்தது. இப்ப கேட்டா என்ன சொல்ல, இந்த பழுத்து இருக்கு மல்கோவா மாம்பழம், இன்னைக்கே சாப்பிட்டுனும், நல்லா இருக்க பாக்கிறதுக்கு, நல்ல வாசனையாக, இதெல்லாம் கேட்காமலே சொல்லு. இப்ப முதல்ல வந்த ஞானம் இருக்க பரோட்ச ஞானம், இன்டைரக்ட் நாலேஜ். ரெண்டாவது சொன்னேன் பார்த்தேல, அந்த பழம் மட்டும் இல்லாம அதை பத்தினதான எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கல, இதுக்கு என்ன பேரு, அபரோட்ச ஞானம், அனுபவாத்மகமான ஞானம். இதான் வித்தியாசம். அப்பப்ப வேதாந்தத்துல பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் சொல்லிட்டு என்ன வித்தியாசம், இனிமேல டவுட் இருக்காம ஒரு ஞானம் இருந்ததுன்னா அது அபரோட்ச ஞானம், டவுட் இருக்கா போல இருக்கா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா அதுக்கு பரோட்ச ஞானம்னு பேர். இப்ப வேதாந்தத்துல தத்துவமசி அயமாத்மா பிரம்மா இப்படி எல்லாம் ஞானம் வருதோ இல்லையா, இது சப்தத்தினால தானே வருது, சப்தத்தினால வந்த ஞானம் எதுவா இருக்கும், பரோட்ச ஞானமா தானே இருக்கும் அப்படின்னு கேட்க. இல்ல பொருள் அபரோட்ச யோக்கியமா இருந்தால் அபரோட்சமாக ஆகலாம், இது ஒரு திருஷ்டம். பத்து பேர் நதியை கடக்கிறது கடந்து அக்கறைக்கு போறதுக்கு போன, அந்த காலத்துல போட்டு இவைகள் ஒன்னும் கிடையாது, நீஞ்சுட்டு அந்த பக்கம் போன. போன பிறகு எண்ணினா எண்ணினா ஒன்பதுதான் இருக்கு ஒருத்தர் காணும், எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு அழ தொடங்கி விட்டா, யாரு போனான்னு தெரியல, ஆனா எண்ணினா ஒவ்வொரு தான் வருதுன்னா, ஏன்னா என்றவன் எல்லாம் தன்னை விட்டுவிட்டு மீதி என்றான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு, ஒன்பதோட நின்று போச்சு. என்றவன் எப்பொழுதும் எத்தனை பேர் வந்திருக்கான் என்ன ஒன்னு ரெண்டு மூணுன்னு, இங்க இருந்து ஒன்னு ரெண்டு வட, இந்த ஜோசியம் பாக்குற வடதான் எங்க ஆரம்பிக்கிறாள், அவன் முதல்ல ஒண்ணும்பான், ரெண்டாவது வீடுன்னா பக்கத்து வீடுக்கு ரெண்டாவது வீடும்பான், அது விடுங்க. சாதாரணமா லோகத்துல எண்ணுங்கன்னு ஆரம்பிச்சோம்னா நமக்கு வெளியில இருக்க உடனே ஒன்னு ரெண்டு மூணு நாள் அப்படின்னு நினைப்போம், அதே போல என்னடா இருந்தாலும் ஒன்பது வரைக்கும் எண்ணாச்சு ஆறு முடிஞ்சாச்சு, என்றவன் ஆச்சு என்ன படுபவன் இல்லையே, இவ்வாறு என்னடா ஒன்பதுங்கிறான், சரி நான் வந்து என்றேன்னு ஆரம்பிச்சான், அவன் இருந்தாலும் ஒன்பது தான் வருது, என்னடா இது ரொம்ப இருக்கு யாரும் தெரியலேன்னு ரொம்ப பேர் கவலை ஒட்டு இருக்கிறக்காக யாரோ வெளியே இருந்த, என்ன ஒத்தர் ஒத்தர் இப்படி இது பண்ணிட்டு இருக்கல, என்ன இது போல பத்து பேர் நாங்க கிளம்பினோம் இங்க நதியை தாண்டி வந்திருக்கோம், வந்தா ஒன்பது பேர் தான் இருக்கு, ஒருத்தர் யாரும் காணப்படல, ஒரு யாருன்னு கூட தெரியல, எங்களால ரொம்ப நேரமா இது பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல என்று அவர் பார்த்தார். அப்படியே பார்த்தார், பத்து பேர் இருக்கா, ஓஹோ இவன் ஏமாந்து போயிருக்கார் அப்படின்ட்டு, சரி எண்ணுங்க ஏன் எதிர்க்க எண்ணுங்க, எண்ணுங்க என்ன ஒன்பது வரைக்கும் எண்ணிட்டார், எண்ணின பிறகு அப்ப நீங்க ஒன்பது யூனிட்டு ஒன்பது தான் இருக்குங்கிறல அப்ப நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன. இப்பொழுது பத்தாவது பேர் வழி நான் அவருக்கு தெரிஞ்சதா இல்லையா? நீர் பத்தாவதுன்னு சொல்லாமலேயே அவருக்கு பத்தாவது பேர் வழியும் தெரிஞ்சதோ இல்லையோ? இவனுக்கு நான் பத்தாவது பேர் வழியும் தெரிஞ்சது. இது பரோட்ச ஞானமா அபரோட்ச ஞானமா? சந்தேகமே இல்ல அவனுக்கு, நான் தான் பத்தாவது ஆளு அப்படின்னு தெரிஞ்சு போயிடு. சோ இது அபரோட்ச ஞானம். சோ சப்தத்தினாலையும் அபரோட்ச ஞானம் வரலாம். இப்ப என்னாச்சு? தசமஸ்துவமசி எனக்கூடியதான வாக்கியத்தினால நான் பத்தாவது பேர் வழின்னு அபரோட்ச ஞானம் வறுமையானால், தசமஸ்துவமசி மாதிரியே இருக்கிற தத்துவமசினால ஏன் வராது? சோ இந்த ஞானம் என்ன? சப்தத்தினாலையும் அபரோட்ச ஞானம் வருகிறது. அதான் சொல்றது சாட்சாதாத்மேதி தஸ்துதே. அதோட இல்லாமல் வித்யதே ஹ்ருதய கிரந்தி. இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்ததுமே என்ன ஆறது கொஞ்சம் யோசனை படி பார்ப்போம். எங்கும் உள்ள ஆகாசம், இது மகாகாசம் உனக்கு, இந்த ஸ்பேஸ் இருக்கு, எங்கும் இருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸுக்கு, ஸ்பேஸ்ல ஒரு குடத்தை தயார் பண்ணினா கொயவன், கொயவன் குடத்தை தயார் பண்ணினதுமே அந்த கொயனுக்கு அந்த குடத்துக்குள்ள ஒரு இடவெளி இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன பேரு? கட்டாகாசம். இருந்தாலும் அந்த குடம் இருக்கிற பரியந்தம் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதைதான் உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த குடத்துல 2 கிலோ சக்கரை பிடிக்கும் அப்படின்ட்டு, இந்த 2 கிலோ பிடிக்கும்னு அதுக்கு மேல போட்டுலாம் கீழே விழுந்துடும். அப்ப 2 கிலோ சக்கரை, இந்த குடம் 2 கிலோ தான், 2 கிலோ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த 2 கிலோ பிடிக்கக்கூடியதான ஒரு இடவழி இருக்கு. இந்த இடவழி மகாகாசத்தை விட வேறானதா? ஒண்ணா மகாகாசமே தானே அது, எங்கும் இருக்கக்கூடியதான இடவழி தானே. அதை இந்த குடமானது கவர் பண்ணி இருக்கிறதுனால சின்ன இடம்னு சொல்லிருக்கு. இப்ப என்ன சொல்லிருக்கேன்? குடமானது, குடத்தில் இருக்கிற இடவழியானது 2 கிலோ தான் பிடிக்கும். இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குடமானது உடஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த இடவழி என்ன சொல்றது? குடம் தானே உடஞ்சது, குடத்துக்குள்ள இருக்கிற இடவழி என்னாச்சுன்னு கேட்டா என்ன சொல்வேன்? இடவழி போயிடுதா? இல்ல, முன்னையே அந்த இடவழி மகாகாசமாகத்தான் இருந்தது, அவுட்டர் ஸ்பேஸா தான் இருந்தது. அதான் நம்ம முழுக்க இருக்கக்கூடியதான ஸ்பேஸ உபயோகப்படுத்தாமல் இந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழியை மட்டும் உபயோகப்படுத்திக் கொண்டு கட்டாகாசம் கட்டாகாசம், இந்த குடம் வழியா இருந்து இந்த குடம் வந்து 2 கிலோ தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். குடம் உடஞ்சதுமே அந்த உள்ள இருக்கிற இடவழி என்னாச்சு? பெரிய இடவழியோட ஒன்னா போயிடுது. அதே மாதிரிதான் எங்கும் உள்ள பரமாத்மா உங்க சரீரம் உண்டானதுமே அந்த சரீரத்துக்குள்ள தான் பூந்துட்டார். மகாகாசமானது கட்டாகாசத்துக்குள்ள, கட்டத்துக்குள்ள பூந்துண்டது. அதே மாதிரியே மகாத்மா பரமாத்மா இங்க பூந்துட்டு இருக்க, உங்க இதயத்துல பூந்துட்டு இருக்க. இதயத்துல பூந்துண்டதுமே நீங்க நான் நான் சொல்ல ஆரம்பிச்சிடு. எதை நான் சொன்ன? மகாகாசத்தை விட்டு இந்த சரீரத்துக்குள்ள மட்டும்தான் நான் நாங்கள். காலை தொட்டா நான்கிறேன், கையை தொட்டா நானுங்கிறேன், முகத்தை தொட்டா நானுங்கிறேன், முதுகை தொட்டா நானுங்கிறேன். இந்த நான் என கூடியதான எண்ணம் இந்த சரீரம் மட்டும்தான் இருக்க. இந்த குடத்தை உடஞ்சிருக்குன்னா அப்ப என்ன சார் போச்சு? அந்த குடம் எப்ப சார் உடையும்? வேதாந்த வாக்கிய ஜென்னை ஞானம் வந்தாதான் உடையும். வெறும்னா இந்த ஸ்தூல சரீரம் போனா உடையாது. ஏன்னா அதுக்குள்ள அந்த சூக்ம சரீரம் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இது இருக்கு. ஆனால் சூக்ம சரீரம் பர்மனன்ட். புத்தியானது எத்தனை நாள் இருக்கா? ஞானம் வர பரியந்தம் புத்தி இருக்கும் உங்களுக்கு. இதே மனசு தான், அடுத்த ஜென்மாவோ அதுக்கு அடுத்த ஜென்மாவோ 10,000 ஜென்மா எடுத்தாலும் மனசு இதே தான், ஒன்னும் உங்களால பண்ண முடியாது. எப்ப ஞானம் வருதோ அன்னைக்கு பிஜ்ஜதே ஹ்ருதய கிரந்தி, சித்யந்தே சர்வ சம்சயா, க்ஷியந்தே சாஸ்திய கர்மாணி, தஸ்மின் திருஷ்டே பராபரே. ஆகியால் அப்பரம்பொருளை நாம் அறியணும். தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்றாது. அந்த சுரூபத்தை என்னைக்கு நீங்க அறிகிறீர்களோ அன்னைக்கு இந்த மனசானது தெரிச்சு போகும் அப்படின்னு சொல்றோம். பத்தில அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு எத்தனை வேணும்? அதோட மட்டும் இல்ல, இஹதே தவேதி தத சத்யமஸ்தி நதேதிஹா வேதின் மகதி விநஷ்டி, பூதேஷு பூதேஷு விசித்ய தீராஹ ப்ரேத்யாஸ்மல்லோகாத் அமிருதா பவந்தி. இஹதே தவேதி, இந்த ஜென்மாவில நீங்க அடைஞ்சு ஆகணும், இல்லைன்னா எவ்வளவு அது நஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் இப்படிப்பட்டதான மானிட பிறவி எப்ப வருதுன்னு தெரியாது. இந்த ஜென்மாவில ஜந்துனாம் நரஜன்ம துர்லகம், மானிட பிறவிங்கிறது ரொம்ப கஷ்டம் அடைகிறது. அப்படிப்பட்டதான மானிட பிறவி அடைஞ்ச பிறகு இப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கு, இதை நாம தெரிஞ்சுட்டா மோட்சத்தை அடையலாம்ங்கிற அறிவும் வந்த பிறகு அதை இந்த ஜென்மாவில போட்ட விட்டோம்னா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியும். தெரியாமலேயே எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு சார், 50 வருஷம் 60 வருஷம் இதை பத்தி தெரியாமலேயே போயிடுச்சு. சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதோ பிரயத்னவாதம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ, அப்படியே காசு புகழ் அப்படின்னு போயிட்டோம். இத்தனை நாள் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது. தெரிஞ்ச பிறகு அதை சீரியஸா எடுத்துன்னு பண்ண மாட்டாமா? அப்படி பண்ணலேன்னா மறுபடியும் இப்படிப்பட்டதான மானிட பிறவி வரும்னு சொல்ல முடியாது. அதனால மகதி வினஷ்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்றதா, நச்சேதி சரி, நாங்க தான் கத்துக்க தயாரா இருக்கோம், பார்க்க தயாரா இருக்கோம், மோட்சத்துல யாருக்காவது வேண்டான்னு தோன்றதா? ஏன்னா மனிதன் காலமாக எழுந்து எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தம் வேணும் என்கிறத்தக்காகத்தானே சுத்தின்றே இருக்கான், கவலைப்பட்டுட்டே இருக்கான். மோட்சம்னா பேரானந்தம்னு சொல்லு, அந்த பேரானந்தம் அடையறதுக்கு எங்களுக்கு என்ன தேட்டுறதா வேண்டாம்னு சொல்றதா? பேரானந்தம் அடையணும்னு நம்ம பார்ப்போம், ஆனா விவகாரம் என்ன? அதான் அடைய முடியல, எங்க பார்த்தாலும் தெரியலையே எனக்கு அப்படிங்கிற அது சொல்ற அசப்தத்வா இத்தியதோ நாஸ்ய கிரகணம் சேந்திரி பவேது. அப்ப கண்ணால அதை பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு உருவம் இல்ல. காத்த கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் காத்துல உருவம் இல்ல உங்களால பார்க்க முடியும்? அசப்தம் ஸ்பர்ஷம், ஆகாசத்தை தொட்டு பார்க்கலாமா? அப்படி பார்த்தா ஆகாசத்தை தொட முடியறத உங்களால முடியல. ஏன்னா அதாவது ஸ்பர்ஷம் இல்ல, டச் இல்ல. அசப்தமஸ்பர்சமரூபமவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயசு. சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தாதிகள் ஆத்மாவில இல்ல, ஆகையால் உங்க புலங்கள் அதை அறியாது. நான் என்ன பண்றது? அசப்தத்வாதிதோ நாஸ்ய கிரகணம் சேந்திரியை பவேது சுகாதிபியஹ ததோ அன்யத்வாத் புத்தியாவாபி கதம் பவேது. அறிவுனால அதை அறியலாமோ? மனசுனால யோசனை இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி அறியலாமா? எத்தனையோ விஷயங்களை சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது இப்படி வச்சா வருமோ என்னமோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மனசுனால யோசனை பண்ணித்தானே புதுசு புதுசான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிற. அதே போல ஆத்மாவில புத்தியினால் அறியலாமா? ஐயா, அந்த புத்தியை பார்க்கிறவர் அவர், புத்திக்கு வேலை செய்பவர் அவர். என் மனசான மனுதே ஏனாகும் மனோமதம், மனசுனால அதை பார்க்க முடியாது, ஆனா மனசு தன் காரியத்தை பண்றதுக்கு அதுதான் உதவுகிறது. மனசு இதை யோஜனை பண்ணும் அதை யோஜனை பண்ணும்னு யார் உதவுகிறார்? அவர் தான் அந்த மனசுக்கு பார்க்கக்கூடியதான திறமையை, ஆலோசனை பண்ணக்கூடியதான திறமையை, திங்க் பண்ணக்கூடியதான கெப்பாசிட்டியை அவர் தான் கொடுக்கிறார். அந்த மனசானது அவரை பார்க்க முடியாது, புத்திக்கு சாட்சியா இருக்கார். சுகாதிபியஸ்ததா அன்யத்வாத், எனக்கு சுகம் இருக்கு, எனக்கு துன்பம் இருக்கு, எனக்கு பயம் இருக்கு, எனக்கு வெக்கம் இருக்கு, இவைகள்லாம் நமக்கு சொல்றாரோ இல்லையோ உள்ள விட்டு இருந்த. சுகமோ துக்கமோ பயமோ வெக்கமோ சந்தேகமோ நிச்சயமோ இருக்கும் பொழுது நமக்கு தெரியறதா இல்லையா இவைகள் இருக்குன்னு? எப்படி சார் தெரியுது? உள்ள இருக்கிற அவர் சொல்றார் உங்களுக்கு. ஓஹோ, அவர் சொன்னதுனால்தான் நமக்கு தெரியறது. அப்படிப்பட்டதான அவரை இந்த புத்தி அறியுமா? தனக்கு சாட்சியானது தன்னை இயக்கி கொண்டிருக்கிறவரை அந்த புத்தியானது பார்க்காதேப்பா. உங்கள்கிட்ட இருக்கிற ஐம்புலன்களும் பார்க்காது, மனசு புத்தியும் பார்க்காது, அது எப்படி அறிய முடியும்? முதல்ல அதை பாருங்கன்னு சொன்னேள், அதுக்காக இத்தனை விஷயங்கள்லாம் சொன்னேள், அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நேள், அதை பார்த்தா தான் முக்தி நேள், நிரந்தரமான ஆனந்தம் அதை அனுபவித்தா தான் வரும்னு சொன்னேள், அது அபரோஷ சாட்சாத்காரமும் ஆகலாம்னு சொன்னேள், எல்லாம் நன்னா இருக்க அதை பார்க்கணும்னா பார்க்க முடியாதுன்னு என்ன சார் நீங்க பண்றது? அது எப்படித்தான் முடியும்? பார்க்க முடியலன்னா எனக்கு எப்படி மோட்டம்? இதை விட முதல்லயே நீங்க ஒன்னும் கிடையாது உனக்குன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வீட்டுக்கே போயிருக்கேன். இந்நேரம் உட்கார்ந்து இவ்வளவு ஸ்ட்ரம் பண்ணிருக்க மாட்டேன். ஓஹோ, கவலைப்படாதீங்க, இதை பார்க்கறதுக்கு வழி உண்டு. எப்படி? அதிர்ஷோ பியதா ராகோ சந்திரே பிம்பம் ததம்பசி சர்வகோபித தெய்வாத்மா புத்தாவே வசகிருத்யதே அதிர்ஷ்யோபி யதா ராகுஷ்சந்திரே. சந்திர கிரகணம் ஏற்படும் அல்லது சூரிய கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் வச்சுக்கோ, இந்த சந்திர கிரகணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வரும். சந்திர கிரகணம் வரும்பொழுது முதல்ல பௌர்ணமி முழுமையாக சந்திரனை பார்க்கிறேன், சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி பிராந்தத்துக்கு முழுமையாக சந்திரனை பார்த்தேன். 11 மணிக்கு கிரகணம்னு சொன்னான். 11 மணிக்கு பார்த்தா அந்த சந்திரன்ல ஒரு பாதிதான் இருக்கு, அந்த பாதினா ரவுண்டா இருக்கு, அந்த பாதி ஒரு வட்டமா அங்க நடுவுல கட் ஆயிடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில அந்த மறைச்சு இருக்கக்கூடியதான பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதான் ராகுங்க. இந்த ராகுங்கிற கிரகணத்தை என்னைக்கும் நீங்க பார்க்க முடியாது, டெலஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியாது, வெகு தூரத்தில் இருக்கார் அவர். ஆனா இந்த சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் மேல விழுந்ததுமே கரெக்டா அந்த சந்திரனுக்கு மேல அங்க வந்திருக்காரோ இல்லையா, இப்ப ராகுவ பாக்குறா இல்லையா. சாதாரணமாக ராகுவ பார்க்க முடியாத போனாலோ கிரகணத்தன்னைக்கு அந்த சந்திரனுக்கு மேல இருக்கிறதாக, சந்திரனை மறைச்சு இருக்கிறதாக அப்படியே அங்க வந்து நிக்கிறா போல தெரியுது. அந்த பகுதி அது ராகுவும் தெரியறதோ இல்லையா. சோ சாதாரணமாக ராகுவ பார்க்க முடியாத போனாலும் கிரகணத்தன்னைக்கு சந்திரன்ல இருக்கிறா போல நீங்க எப்படி பாக்குறீங்களோ இப்படி பார்க்கலாம். ரெண்டாவது பிம்பம் யதம் பசி, பிம்பம் யதாம்பசி, சந்திர பிம்பமானது ஜலத்துல பாக்கிறோமோ இல்லையோ, மேல மேகம் மறைச்சிருக்கு இருக்கட்டும், இருந்தாலும் ஜலத்துல அந்த பிம்பத்தை பார்க்க, மேல பார்த்தா ஏதோ நடுவில் ஒரு அப்சக்ஷன் இருக்கு உங்க கண்ணுக்கோ அதுக்கோ அதனால தெரியல, ஆனா ஜலத்துல அந்த சந்திரனுடைய பிம்பத்தை பார்க்கலாமே, அதோ அந்த பக்கத்துல அங்கே சந்திர பிம்பம் அங்கிருந்து நேரா இருக்கு, நேரா இங்கிருந்து நான் சந்திரனை பார்க்கறதுக்கு எனக்கு மறைஞ்சு இருந்த போதிலும் அந்த இடத்துல ஜலத்துல சந்திரனுடைய பிம்பம் காணப்படுறாரு. இப்ப என்ன பிம்பத்தை பார்க்க முடியாத போனாலும் பிரதிபிம்பத்தை பார்க்க, இங்க ஜலாம்பசின்னு பாருங்க. சில பேர் ஆத்துல பார்த்தா எப்படி அவ நடந்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, கதவு முகத்வாரம் மெயின் டோர் திறந்திருக்கும், அந்த அம்மா சமையல் கட்டல இருந்திருப்பான், அந்த சமையல் கட்டில போய் இவ யாரோ ஒருத்தர் வந்திருந்தா யாருன்னு அங்க சமையல் கட்டில இருந்து கேட்கற அந்த அம்மா, அந்த அம்மாக்கு தெரியாது எப்படின்னு, அந்த இடத்துல ஒரு சவர் இருக்கு, ஒரு சவத்துல பெரிய கண்ணாடி, சோ மெயின் டோர் கிட்ட யார் வந்தாலும் அந்த அம்மா அங்க பார்த்துட்டே இருக்க டக்கர் பார்த்த யாரு அப்படின்னு வெளியிடுவாரு. அது எப்படி தெரிஞ்சதுன்னு, நேரா தெரியாத போனாலும் அங்க கண்ணாடியில தெரியறதோ இல்லையோ, அதே மாதிரிதான் நேரா பிரம்மத்தை தெரியாத போனாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு உபாயம் இருக்கு. அதிர்ஷ்யோ பையதா ராகு சந்திரே, சாதாரணமாக ராகுவானவர் சந்திரனிடத்துல அறியப்படாத போனாலும் சந்திரனிடத்துல எப்படி அறியப்படுகிறதோ, பிம்பம் யதம் பசி, சந்திர பிம்பமானது எப்படி ஜலத்துல தெரியறதோ, நேரா பார்த்தா தெரியல ஆனா ஜலத்துல பார்த்தா தெரியறதோ, சர்வகோபி ததைவ ஆத்மா, அதே போல இந்த ஆத்மா சர்வகோபி எங்கும் இருக்க, உள்ளும் பருவம் இங்க இருக்க, சபாஹ்யாபியந்தரோ ஹஜஹா, உள்ளும் பருவம் பரமாத்மா இருக்கார், எனக்குள்ளியும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார். அதோடு மட்டுமல்ல அந்த சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதா, அந்த பகிஷ்டா எனக்குள்ளையும் வெளியிலையும் வியாப்தியா எங்கும் வியாபிச்சிருந்திருக்கார் நாராயணன். எங்கும் இருந்தாலும் அவரை நேர பார்க்கக்கூடியதான இடம் உங்க இதயம், ஆகையால்தான் அந்த இதயத்தை நோக்கி நீங்க பார்க்கணும், பார்த்துல அறியப்படும். சர்வகோபி ததைவாத்மா புத்தாவே வசகிருக்கதே, உங்க புத்தியாலத்தான் அவரை அறிய முடியும், புத்தியில்தான் பார்க்கலாமே தவிர வரைக்கும் பார்க்க முடியாது. அதிர்ஷ்யோபியதாராஹோ சந்திரே கம பிம்பம் திதம்பசி சர்வகோபித தெய்வாத்மா புத்தாதேவ சகிருஹ்யதே, பானோர்பிம்பம் யதா ச ஔஷ்ண்யம் ஜலே திருஷ்டம் ந ச அம்பசஹ புத்தௌ போதோ ந தத் தர்மஹ ததைவ ஸ்யாத் விதர்மதஹ. பானோர்பிம்பம் யதா ச ஔஷ்ண்யம் ஜலே, ஜலத்தில் சூரியனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டிருக்கு, வெயில்ல ஜல வாடியே வச்சிருக்க, வெயில்ல வாடிய வச்சுனதுமே மேல இருக்கக்கூடியதான ஆகாசத்துல இருக்கக்கூடியதான சூரியனுடைய பிரதிபிம்பம் அந்த வாடியில விழுந்தது. விழுந்ததுமே என்னாச்சுன்னு அது பிரைட்டா பிரகாசிக்கிறது. அந்த ஔஷ்ணியமும் அது வந்து ஒரு பிரகாசமும் இருக்க, பிரதிபிம்பத்துக்குள்ள இருக்கிற பிரகாசம் அது சூரியனுக்கு சேர்ந்ததா ஜலத்துக்கு சேர்ந்ததா, ஜலத்துன்னு தானே தெரியுது, ஜலத்துக்குள்ள தானே இருக்கணும் அப்படின்னா இல்லப்ப, அது சூரியனுக்கு சேர்ந்தது ஜலத்துல காணப்படுறது. ஜலத்துக்கு சேர்ந்தது இல்ல, ஒளியும் வெளு உஷ்ணமும் யாருக்கு சேர்ந்தது, சூரியனுக்கு சேர்ந்ததே தவிர ஜலத்துல காணப்படுறதுனால ஜலத்துல இல்ல. அதே போலயே புத்த உபோதௌ ந தத் தர்மஹா, அறிவானது ஆத்மாவுக்கு சேர்ந்ததே தவிர புத்திக்கு சேர்ந்தது இல்ல. புத்தி ஜடமான பொருள், பல்பு எரியறது அப்படின்னு சொன்னா பல்பு எரியாது, அதுக்குள்ள இருக்கிற கரண்ட் எரியது. அந்த கரண்ட் அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபியூஸ் போர்ஷன் இருக்கே அதுக்குள்ள போறது, அதனால எரியது. பல்புங்கிறது ஒரு சாதாரணமான பொருள் தான், அதே மாதிரி தான் ஃபேன் சுத்துறதுன்னு ஃபேன் சுத்தல, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான கரண்ட் அதை சுத்த வைக்கிறது. அதே விதமாக புத்திக்கு அறிவு இருக்குன்னு நினைக்காதீங்க, புத்திக்கு அறிவூட்டதான ஒரு பரமாத்மா உள்ள இருக்கார், அதனால்தான் யதாஸ்ததைவஸ்யாத்மி தர்மசா. இது எப்படி இருக்குங்க, இரும்பு இருக்கு, அந்த இரும்ப வளைக்கணும், வளைக்கணும்னா என்ன பண்றா தெரியுமா, நல்ல காச்சு சிவப்பாக ஆகும்படி காச்சு சமட்டையால ரெண்டு அடி அடிக்கிறான், அடிச்சதுமே டக்குன்னு வளைஞ்சு போயிடுது. இந்த கம்பியெல்லாம் நல்ல சாதாரண கம்பியா இருந்தா ரோட்லயே வச்சுட்டு அப்படியே வளைச்சப்படுறான், அது வேற வியாபாரம் வீடு கட்டுறதுக்கு. ஆனா ரொம்ப இந்த தண்டவாடெல்லாம் இருக்கு பார்த்தேன், அதெல்லாம் கொஞ்சம் வளைக்கணும்னா நன்னா காய்ச்சு அதை இழுத்து பண்றேன். அது போல பண்ணும் பொழுது என்ன பண்றான் தெரியுமா, அதை தொட்டா இரும்பு எரிக்கிறதுங்கிறான். என்ன பண்றது, இரும்பு எரிக்கிறது, அந்த நெருப்ப செமட்டையால அடிச்சோங்கிறான். இது ரெண்டும் தப்பா ரைட்டா, இரும்பு எரிக்கிறதுன்னு சொல்லலாமா, ஆனா இரும்ப தொட்டா கை எரிஞ்சது, இரும்ப தொட்டதுமே கை எரிஞ்சதுமே என்ன ஆச்சு, கைன்னு இரும்பு பொசுக்கிறதுனா இரும்பா பொசுக்கா, நெருப்புனா பொசுக்கா, ஆனா லோகத்துல பிரயோகம் எப்படி இருக்க, இரும்பு பொசுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சிவப்பா இருக்க, சிவப்பா இரும்பு ஆன பிறகு அத அடிச்சா செமட்டையால அப்பதான் கொஞ்சம் வளைஞ்சது. இப்ப என்ன சொல்றா, நெருப்புக்கு அடிங்கிறான், இரும்பு எரிச்சது நெருப்புக்கு அடிங்கிறான். இது ரெண்டு ரைட்டா தப்பா, அதே மாதிரிதான் புத்திக்கு அறிவுன்னு சொல்லாதீங்க, அறிவானது ஆத்மாவுக்கு சேர்ந்தது. இந்த புத்தியானது அந்த அறிவை தான் வாங்கின்றது, தன்னிடத்துல காணப்படுறதுனால இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்றா. அத வானோர் பிம்பம் யதாச்ச ஔஷ்டியம் ஜலே திருஷ்ணம், சூரியனுடைய பிரதிபிம்பமானது எப்படி அதனுடைய ஔஷ்டியமும் ஜலத்துல காணப்பட்டதோ அது அந்த சூரியனுக்கு சேர்ந்ததே தவிர நச்ச அம்பதா ஜலத்துக்கு சேர்ந்ததில்லை. அதே போல புத்தோ போதோ ந தத் தர்மஹா, அதே போல புத்தியில அறிவானது புத்திக்கு சேர்ந்ததில்லை, ஆனா எதுக்கு சேர்ந்தது, விஞ்ஞானமானந்தம் பிரம்மா, அந்த புத்திக்கும் பின்னால் இருக்கிற ஆத்மாவுக்கு சேர்ந்தது. உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்க பார்த்தேட, நான் நான் சொல்லிட்டு இருக்கேட, அந்த நானுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம், இந்த ஆத்மஸ்வரூபம், அதுலதான் அறிவல் தான் இருக்கு. அறிவோ சுகமோ இருத்தலோ எல்லாமோ அதுக்கு சேர்ந்தது, அது அந்தந்த இடத்துல நமக்கு காணப்படுறது. நம்ம என்ன பண்றது, மனத்தனமாக எங்க எது காணப்படுறதோ அது அதுக்கு சேர்ந்ததுன்னு சொல்றோம். பேனா எழுதிட்டு இருக்கேன், நான் எழுதுறேங்கிறேன், என்ன மனசுவாமி பண்ற எழுதிட்டு இருக்கேன், என்ன சொல்லணும், நீங்க பேனா எழுது பேனாவை எழுத வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க. வஸ்துதா என்ன பண்ணிட்டு இருக்க, நிஜமா யாரு எழுதுறது, பேனா எழுதுறதா, கையில புடிச்சுக்காம இருந்தா பேனா எழுதுமா, அதே போல கையில பேனா இருந்தா மட்டும் கை எழுதிருமா, அதுக்கு என்ன எழுதணும் இப்படி எழுதணும்னு தெரியணுமா இல்லையா, அது யார் டைரக்ஷன் கொடுக்கற, ஏன்னா இப்படி எழுதணும், பின்னா இப்படி எழுதணும், சில குழந்தைகள் ஆறு இப்படி எழுதுனா இந்த திருப்பி எழுதும், என்ன விவகாரம் பண்ணாரு, அதுக்கு திருப்பி வழக்கம் வந்துருந்தது கொஞ்ச நாள் அப்படிதான், ஒரு பத்து வயசு வரைக்கும் திருப்பி திருப்பி எழுதலாம் விவகாரம் முழுக்க, என்ன எழுதினாலும் என்ன அடிச்சாலும் சரி பண்ணாது, அது அப்படித்தான் எழுதும். அதே மாதிரி இவைகள்லாம் எப்படி எழுதணுங்கிறது யாரு சொல்லிக் கொடுத்தா? கைக்கு உள்ளூர் ஒருத்தருக்காரோ இல்லையா? அவர் கவனிக்கலையே நீங்க. அதான் சொல்ற புத்தேர் போதோன தர்ம, புத்திக்கு அறிவு இருக்குன்னு நீங்க சொல்ற அது புத்தி தர்மம் இல்ல சுவாமி. ஆனா என்ன சதைவசிய ஆத்மி தர்மதா, ஆத்மாவுக்கு விகாரம் இல்லை, மாறுதல் இல்லை. புத்திக்குத்தான் அறிவுன்னு தோணப்படுறதே தவிர, காணப்படுறதே தவிர, வசதா ஆத்மா ஒரு மாறுதலும் அடையலை. இதான் ஸ்ருதி சொல்றது. சற்றதுயுக்தாதியோ விருத்தி யாதாம் பத்தியத்தியலோக்ததற்கு திருட்டே திருட்டா பவேத் ஆத்மா ஸ்ருதே ஸ்ரோதா யதா பவேத். கொஞ்சம் கவனிங்க. சற்றதுயுக்தாதியோ விருத்தி, மனசுனுடைய ஒரு எண்ணம் இருக்கு, அது கண் வழியாக அது வெளியில போய் குடம் வரைக்கும் போய் அந்த குடத்தை பார்க்கறது. குடத்தை யார் பார்த்தான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நான் பார்த்தேங்க. நான் பார்த்தேன்னு குடத்தை சொல்றேன். இந்த நான் எங்கிருந்து வந்தது? கண்ணுல இருந்து வந்ததா, இல்ல மனசுல இருந்து வந்ததா, புத்தியில இருந்து வந்ததா? அதுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இதை ஒழித்தார். இந்த டேபிள் இன்னைக்கு எனக்கு தெரிகிறதுன்னு என்ன அர்த்தம்? என்ன கண்ணு இருந்த மாத்திரத்தினால தெரியாது. இருட்டா இருந்தா கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. வெளிச்சம் இருந்தாலும் நான் தூங்கிட்டு இருந்தா டேபிள் தெரியாது. அப்ப என்ன வேணா டேபிள் இருக்கணும் முதல்ல, அதுக்கு மேல வெளிச்சம் இருக்கணும், நான் கண்ணு திறந்து இருக்கணும், கண்ணு திறந்தாலும் அதை பார்க்கணும், அதை பார்த்த பார்த்தேன்னா வேற ஏதோ நினைச்சேன் இருந்தா பிரயோஜனம் இல்ல. இதை நான் இது என்னது என்றதான ஆவல் எனக்கு இருக்கணும். அப்பொழுது இதை பார்த்த ஓஹோ இது டேபிள்ல இத்தனை விஷயம் இருந்தா தான் டேபிள் பார்க்க முடியும். அதே போல ஆத்மா மனசோட சேர்றது, மனசு கண்ணோட சேர்றது, கண்ணு பொருளோட சேர்றது, அப்பத்தான் அந்த பொருளானது பொருளுடைய அறிவானது நமக்கு தெரியறது அப்படிங்கிற நான். அதே மாதிரி மனசானது கண் வழியாக டேபிள் இருக்கிற இடத்துக்கு சென்று அதை அறிந்து மனசு மறுபடியும் உள்ள போறது. அந்த ஆத்மா அப்படிப்பட்டதான மனசை ஒழிக்கிறதுனால நமக்கு ஞானம் வருது. இது சொல்றது சற்றுயுக்தாதியோ விருத்தி, மனசோட கூடினதான புத்தியினுடைய ஒரு மாற்றம் விருத்தி. யாதாம் பத்தியத்திய லுப்ததற்கு, இதை இன்னொருவர் பார்க்கிறார். ஒன்னும் புரியல சார், பார்க்கறது நான் தான், ரெண்டாள் இருக்காருங்கிறத ரொம்ப இருக்கு. இல்ல சுவாமி, ரெண்டாள் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், யோஜனைப்படுறேன். இது டேபிள், டேபிள் பார்த்ததுமே முதல்ல என்ன அறிவு வந்தது உங்களுக்கு? இது டேபிள். அவ்வளவுதான். செவரை பார்த்ததுமே என்ன அறிவு வந்தது? செவர். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் உங்களை, நீங்க செவர உங்களுக்கு தெரிஞ்சதா? இப்ப என்ன சொல்றேன்? செவர் எனக்கு தெரிஞ்சது. இரு செவருங்கிறது முதல் அறிவு. செவரை நான் பார்த்தேன், சுவரை நான் பார்த்தேன் அப்படின்னு ரெண்டாவது அறிவு வந்ததோ இல்லையா? இந்த ரெண்டாவது அறிவுல நான் பார்த்தேங்கிற அறிவு கூட இருக்கு. அப்ப என்ன, நீங்க சுவரை பார்த்த, சுவரை பார்த்த உங்களை பார்த்தவர் இன்னொருத்தவங்க இருக்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அறிவுக்கும் எதை பொருளை பார்த்தாலும் ரெண்டு அறிவு வருது. முதல்ல இது பேனா அப்படிங்கிற அறிவு, பேனாவை நான் பார்த்தேன் எனக்கு பேனா தெரியும் அப்படிங்கிற ரெண்டாவது அறிவு. முதல்ல வந்த அறிவானது இந்த ஜீவன் பார்க்கிறான். ரெண்டாவது அந்த அறிவு வந்தது பார்த்தா அந்த ஜீவனையும் சேர்த்து பரமாத்மா ஒழிக்கிறார். உமக்குள்ள பரமாத்மா இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதாராம் ஹிருதேஜுன திட்டதி, அவர் பார்த்தது உங்க மனசுல எந்தெந்த எண்ணம் எப்பப்ப ஏழறதோ அந்த எண்ணங்கள்ல அப்பப்பவே பார்த்துட்டார். அதுக்கப்புறம் பார்க்கறது இல்ல, அதே சமயத்திலேயே பார்த்துட்டு இருக்காரு. அதனால யாரு எதையும் பரமாத்மாவை ஏமாத்த முடியாது. எதை நீங்க பாக்குற உங்க மனசுல, எனக்கே தெரியாம உங்க மனசுல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டதுன்னா டக்குறது பரமாத்மா பார்த்துட்டார். இதே தான் பத்து வருஷம் இவரும் சொல்லிட்டே இருக்காரு. நீங்க நினைச்சு வச்சுங்களேன், பரமாத்மா ஓஹோ இவர் இப்படி நினைக்கிறாரா பார்த்து பாரு. அதுக்கு புண்ணியம் உண்டா பாபம் உண்டா அதெல்லாம் கொடுக்கறாங்கன்னு வச்சுங்களேன் விவகாரம் முழுக்க. அப்ப என்ன நமக்கு வரும் பொழுது ஒன்னு சாதாரணமான அறிவு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு நிச்சயமான இன்னொரு அறிவு. இதுல என்னன்னா காலமே உங்களுக்கு ரெண்டு விதமான அறிவு வந்துட்டே இருக்கு. இது காரு, நான் காரை அறிவேன். இது புஸ்தகம், நான் புஸ்தகத்தை அறிவேன். எல்லாம் இருக்கா? தூங்குறேன். நீங்க தூங்கும் பொழுது என்னாச்சுன்னு இவன் தூங்கின்றிருக்கான் அப்படிங்கிற அறிவு என்று ஏற்படுறது. அதனால்தான் காலம்பரம் எழுந்ததுமே நல்லா தூங்கினா ஜம்மனு தூங்கினேன் சார். இப்ப நீங்க தான் தூங்கிட்டு இல்ல, நான் தூங்கினேங்கிற அறிவு எப்படி வந்தது உங்களுக்கு? இதெல்லாம் நான் யோசனையே பண்ணல சார், அனாவசியமான வம்பு இதெல்லாம் திங்க் பண்ணுவாள். கேட்டா ஆன்சர் சொல்லணும். நான் இன்னொருத்தரை பத்தி கேட்கலையே, உங்களை பத்தி தானே கேட்கிறேன். உங்களை பத்தி கேட்கும் பொழுது உங்களுக்கு நான் தூங்கினேன்னு உங்களுக்கு எப்படி அறிவு வந்தது? எப்படி சொன்னீங்க நான் தூங்கினேன்? நீங்க இல்ல, நீங்க தூங்கினத பரமாத்மா பார்த்தார். அந்த பரமாத்மா பார்த்தவர் நீங்க காலமே எழுந்தமே நீ தூங்கினேன்னு உங்களுக்கு சொன்னார். அதனால்தான் நான் தூங்கினேன்னு சொல்றேன். விவகாரம் என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் அவனுக்கு தெரியறதோ இல்லையோ அவனுக்கு பின்னால இருக்கிற சாட்சிக்கு தெரியும். இதுதான் சாட்சி ஞானம்னு. அவரைத்தான் ஈஸ்வரன்னு சொல்றது. அந்த பரமாத்மா நமக்குள்ள இருக்காருங்கிறது வேற ஒரு ப்ரூஃபும் வேண்டாம், நீங்க தான் ப்ரூஃப். உங்களுக்கு வரக்கூடியதான அறிவு தான் ப்ரூஃப். அதனால அந்த பரமாத்மாக்கு என்ன பேர் தெரியுமோ, நான் அலுத்த திருக்கன் பேர். அழியாததான கண்ணை உடையவர். நம்ம கண்ணெல்லாம் கொஞ்ச நேரம் பார்க்கும், அப்புறம் பார்க்காது. ராத்திரி தூங்கினேன்னா பார்க்காது. வேற இந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த பக்கம் என்ன நடக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனா இங்க பரமாத்மா இருக்கார் பார்த்தல, எல்லா பக்கத்திலையும் இருக்கார், எல்லாம் அறிக்கிறார். ஆனா எல்லாம் அறிஞர் அவர்கிட்ட வச்சுட்டு இருக்காரு நமக்கு சொல்ல மாட்டேங்கிறார். நீங்களா பரமாத்மா போய் கேட்டா சொல்ற, மீதி சந்தர்ப்பத்தில் தெரியவே தெரியாது. ஆனா எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணிட்டு இருக்கார், அது ஞாபகம் வச்சுக்கணும். விவகாரம் முழுக்க நீங்க என்னென்ன பண்ற இடம், உங்களை பத்தி என்ன ஆகுமோ, பிறந்தண்ணிலிருந்து கடைசி க்ஷணம் பரியத்தம் அத்தனையும் அவர் இருந்திருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அழியாத கண்ணை உடையவர், அழியாத காதை உடையவர். உங்க காது என்ன? கொஞ்ச நேரம் தான் கேட்கும். தூங்கிட்டேன்னா கேட்க, வேற எங்கேயாவது உங்க மனசு இருந்ததுன்னு வச்சுங்களேன், பக்கத்துல சொன்னாலும் கேட்கவே கேட்காது. வேற ஏதோ சீரியஸ் திங்க் பண்ணிட்டு இருக்க கேட்காது. அதே போலயே பரமாத்மாவுக்கு எப்படி, அவர் நீங்க தூங்கினாலும் மூச்சுண்டாலும் எல்லாம் உங்களை பத்தி நான் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு நிச்சய திருக்கு அலுத்த திருக்கு அப்படின்னு பாருங்க. சற்று யுக்தாதியோ விருத்தி விருத்தி யாத்தாம் பசியலுத்த திருக்கு திருட்டேர் திரட்டா பவேதாத்மா. கண்ணுக்கு கண்ணா இருக்கிறார், உங்க கண்ணுக்கு கண்ணா இருக்கிறார், உங்க கண்ணுக்கு பார்க்கும் திறமையை கொடுக்கிறார், உங்க காதுக்கு கேட்கும் திறமையை கொடுக்கிறார், ஃபேனுக்கு சுத்தும் திறமையும் மிக்சியில சுத்தும் திறமையும் கிரைண்டர்ல சுத்தும் திறமையும் லைட்ல எரிக்கும் திறமையும் ஹீட்டர்ல உஷ்ணமாக்கும் திறமையும் ஒரே கரண்ட் தான் கொடுக்கிறது. அதே போல உமக்குள்ள இருக்கிற ஆத்மா கண்ணுக்கு பார்க்கற திறமை, காதுக்கு கேட்கற திறமை, ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் மனசோ மனோ எச்சு சொல்றது பத்தியலாக்கோபனிஷத்து. அதனால ஆத்மா கண்ணுக்கு கண்ணா இருக்கார் அவர், ஸ்ருதே ஸ்ரோதா காதுக்கு காதா இருக்கார். ததா பவேத் கேவலா மனசோ விருத்திம் பசியன்மந்தா மதே ரஜா. மனசுல எந்தெந்த எண்ணம் எழறதோ அப்பப்பவே அந்த மனசுல இருக்கிற எண்ணத்தை ஓஹோ இந்த எண்ணம் எழுதிருக்க அவருக்கு தெரிஞ்சு போய், நீங்க மனசுல பத்திரமா வச்சுன்னா அப்படியே நீங்க வச்சுருக்க, நீங்க யாருக்கும் சொல்லாமலும் இருக்கலாம். நிறைய எத்தனையோ எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்றல, நீங்க இல்ல சிலது சொல்றேன் சிலர் அப்படியே போட்டோமே இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு ஆசைக்காரிக்கும் சொல்றது இல்ல, மீதி பேருக்கும் சொல்றது இல்ல. அப்படியே நிறைய விஷயங்கள் உள்ள போறது சுவாமி. ஆனா நீங்க சொல்லாததுனால இன்னத்திற்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மீதி பேருக்கு தெரியறதோ தெரியலையோ எங்க பரமாத்மாவுக்கு தெரியும், நோட் பண்ணிவிட்டார். அது விளைவு என்னன்னு பார்த்துட்டார். கேவலம் மனசோ விருத்திம் பத்தியன்மந்தாமதேரஜ விஜாதா அலுப்த சக்தித்வாத். என்னைக்கும் அவருக்கு அழிவில்லை, அவருடைய சக்திக்கு அழிவில்லை. கரண்ட் வந்து போயிட்டே இருக்கு மெத்ராஸ்ல, ஆனா சில இடத்துல பர்மனண்டா வந்துட்டே இருக்கு. அதே போல பர்மனண்டா இருக்கிற அறிவு தான் நம்மளுடைய விஜ்ஞாதா அலுப்த சக்தித்வா ததா சாஸ்திரம் நஹீத்யதா அகரியா. ஒரு பதம் வச்சுட்டு இப்படிதான் ஸ்ருதி சொல்றதுன்னு இந்த ஸ்ருதி சொல்றதோ இல்லையா? இந்த நஹி தான் ஹிந்தியில நயிங்கிறான். நகி நகிங்கிறனும் இல்லையா, அதான் நை நகிங்கிறான் விவகாரம். தமிழ்ல கூட நம்ம போய் நை நைன்னு புடுங்கிறான் சார் அப்படிங்கிறேன். இது விவகாரம் இந்த ஹிந்தியில நை நகிங்கிறனால என்ன சம்ஸ்கிருத பதறது நகி நகி அப்படிங்கிறது நகி திரட்டு திருஷ்டர் விபரிலோபோ வித்தியதே அவிநாசித்வா சார் ஜாயதித்யவிகாரித்வம் ததா லேலாய தித்யதி. இப்ப இதனால என்ன தெரிஞ்சுட்டோம், நமக்குள்ள ஒரு நான் எனக்கூடியதான ஒரு ஆத்மாவை தவிர பின்னால ஒருத்தர் இருக்கார் பரமாத்மா, அவர் தான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இது இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். பார்த்த பிறகு அவர் ஆடிட்டு இருக்கார், நமக்கு ஏதாவது மாற்றம் வறுமையானா சந்தோஷமோ துன்பமோ கவலையோ வேற ஏதாவது வந்தா இதே போல அவருக்கும் வருதோ இல்ல சுவாமி, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரே மாதிரி தியாயதிகாரித்வம் கதாலேலாய தித்யபி அத்ரஸ்தேனோ இதி சுத்தத்வம் ததா அனன்வாகதம் ஸ்ருதே ஜாயதீவ லேலாய தீவா ஜாயதீவா லேலாய் அசுரா மாதிரியும் இங்கேயும் இங்கேயும் அலையரா மாதிரியும் காணப்படுறதே தவிர வசுதா அந்த பரமாத்மா ஒட்டுதலா தான் இருக்க. வெள்ளையா டிரெஸ் பண்ணிட்டு இருக்கா டான்ஸ் ஆடக்கூடியதான பெண், அந்த பெண்ணுக்கு மேல சிவப்பாகவும் மஞ்சளாகவும் பச்சையாகவும் கருப்பாகவும் நீளமாகவும் இவ அந்த லைட்டை போடுறான். போடும் பொழுது அங்க இருக்கக்கூடியதான டிரெஸ் எல்லாம் அந்த கலர்ல இருக்கா போல காணப்படுறதோ இல்லையா, அதே மாதிரிதான் அந்த பரமாத்மாவும் நமக்குள்ள இருந்துண்டு நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவர் சந்தோஷமா இருக்கா மாதிரியும், நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அவரும் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரியும் காணப்படுறாரே தவிர வசுதா அவருக்கு ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. ஜாய தீவலே ராய தீவா அதோட இல்ல, இது வரைக்கும் பரமாத்மா வரைக்கும் போறீல, தூங்கும் பொழுது நீங்க இல்ல ஒரு திருடன் தூங்குறா சார், தூங்குறப்ப அவன் திருடனான்னு கேட்டார். அத்த அஸ்தேனோ அஸ்தேனோ பவதி திருடன் அவன் திருடுத்தனம் பண்றவன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவன் திருடன் சொல்வேடா அப்ப கொண்டலியாவா. அதே மாதிரி லோகத்தில் எப்பொழுதும் சுத்தமாக இருக்காருங்க பரமாத்மா. அனன் வாகதம் பவதி புண்ணியேன அனன் வாகதம் பாபேனா. பெரிய நதி இருக்கு, அந்த நதி வேகமா போறது, கங்கா நதியோ பிரம்மபுத்திரா நதியோ போறது மகாவேகமா போறது. அந்த நதியில நடுவுல பெரிய மீன் இருக்கு, அந்த மீனானது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போறது, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருது. இந்த போகும் பொழுது இக்கரையோட அது சம்பந்தப்படுறதா இல்ல அக்கறையோட சம்பந்தப்படுகிறதோ இது அந்த நதியில இருக்கும் பொழுது அந்த நதி வேகத்துல அதை அடிச்சுட்டு போறதோ நீங்க நின்னா பயமா இருக்கு, விழுந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. நதியில ஸ்நானம் பண்ணும் பொழுது நதி எப்படி பிரவகிக்கிறதோ அதுக்கு எதிர்நோக்கி தான் நிக்கணும். நீங்க நதி எந்த பக்கம் போறதோ அந்த பக்கமா திரும்பி நின்று அழிச்சுன்னு போயிடும், எதிர்நோக்கி நிக்கணும். எதிர்நோக்கி நின்று அது பத்திரமா குளிக்கணும், அது கீழே மூழ்கி தாவள முழுகிற பொழுது பத்திரமா முழுகணும், இல்லைன்னா அழிச்சுன்னு போயிடும். ஆனா இவ்வளவு வேகமா போற நதியில எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த மீனானது இக்கரைக்கும் அக்கறைக்கும் பல முறை போயிட்டு இருந்த போதிலும் அந்த வேகமானது அந்த நதியை அந்த மீனை அழிச்சுன்னு போறதோ போலியோன்னு அதோட இல்ல இன்னொரு விசேஷம், அந்த மீனானது நனைகிறதான்னு கேட்டாங்க. நீங்க நனைஞ்ச நீங்க ஜலத்தில் இறங்கினதுமே உங்க உடம்பெல்லாம் நனைஞ்சு போறது, வஸ்திரங்கள் தான் நனைஞ்சு போறது, உடம்பெல்லாம் நனைகிறது, மீன் நனைஞ்சதான்னு கேட்டாங்க. எடுத்து பார்த்தா மீனுக்கு ஒரு டிராப் ஜலம் இல்லை சார், என்னட அதனுடைய உடம்பு ஜலத்தோட சம்பந்தமே பண்ணலையே, ஜலத்திலேயே இருக்கு, ஜலத்திலேயே முழுகிறது, ஜலத்திலேயே வாழறது, இக்கரைக்கும் அக்கறைக்கும் போறது. ஆனா அந்த மீனானது ஜலத்தோட எப்படி சம்பந்தப்படலையோ அந்த வேகமானது எப்படி அதை அழிக்கலையோ அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற ஆத்மாவானவர். நீங்க எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும் எவ்வளவு இன்பத்தை அனுபவிச்சாலும் எப்படிப்பட்டதான தைரியமோ வெக்கமோ பயமோ இவைகள் இருந்த போதிலும் உள்ள இருக்கிற ஆத்மா அவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கார் சார், மாறவே இல்லை. அதான் சொல்றார் அத்ரத்தே நகிதி சுத்தத்வம் ததா அனன்வாகதம் ஸ்ருதே. எப்படி சத்யலோபாத் சுஷுப்தே ஞஹ ததா போதே அவிகாரதா. இந்த நீங்க தூங்கினாலும் உள்ள இருக்கிற ஆத்மா தூங்கல, அவர் பாட்டுக்கு முடிச்சுட்டு தான் இருக்கார். அதனால்தான் அவர் சொல்றார் நீங்க நன்னா தூங்கினேள், நடுவில் பத்து மணிக்கு படுத்திருந்த ரெண்டு மணிக்கு எழுந்துண்டு மறுபடியும் இந்த பக்கத்தை புரண்டு படுத்தீர்கள், மறுபடியும் தூங்கினீர்கள், எல்லாம் தெரியறது உங்களுக்கு. நான் மறு நடுவில் மூச்சுண்டேன், மறுபடியும் தூங்கினேன், தூங்கின பிறகு மறுபடியும் ஒன்றும் தெரியல, இப்ப தான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். இது யார் சார் பார்த்தா உங்களுக்கு? உங்க விஷயம் நீங்களே பார்க்க முடியாதுன்னு, உங்க விஷயத்தை பார்த்து இன்னொருத்தர் சொல்லலாம். எப்பவாவது உங்க நிழலை நீங்க தாண்ட முடியுமா? உங்களை பத்தி நீங்க அறிய முடியாது. நான் என்னை விட வேறான ஒரு பொருளை அறிவேனே தவிர, நான் இன்னொரு பொருளை பார்ப்பேனே தவிர, நான் என்னை பார்த்துக் கொள்ள முடியாது. ஆனா சொப்னத்தில் நீங்க உங்களை அழகா பாக்குற, அப்படியே கம்பார்ட்மெண்ட்ல ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஏறா போலையும், சீட் நம்பரை பார்த்து அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கா போலையும் பாக்குற. ஏறப்ப உங்க முதுகு உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ? ஆமா சார், இது எப்படி தெரிஞ்சது? நீங்க ஜாகிரத காலத்துல பார்க்கவே இல்லையே, பார்க்காத பொருள் கூட உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். விவகாரம் முழுக்க என்னடா சொப்னம் பார்த்தோமே, நிறைய சொப்னம் பார்க்கறோம், நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படுறது, இவைகளை நீங்க கவனிக்கிறதே கிடையாது. அதை கவனிச்சு அது எப்படி ஏற்படுறதுன்னு சொல்றதுதான் ஆத்ம தத்துவம். ஆகையா நிறைய விஷயங்களை நீங்க பார்க்காத போனாலும் உமக்குள்ள இருக்கிற பரமாத்மா எல்லாவற்றையும் பார்க்கிறார், பார்த்ததை கூறுகிறார். சத்யலோபாத் சுஷுப்தே ஞஹ சத்யலோபாத். இதை பார்க்கக்கூடியதான ஒரு சக்தி உங்கள்ட்ட இல்லாத போனாலும் தூக்கத்தில், ததா போதே அதிகாரதா, அந்த அருகில ஒரு மாறுதலும் இல்லாத போனாலும், விசேஷஸ்து எத்திரவா இது ஸ்ருதேர்வதா. இந்த ஸ்ருதி உங்களுக்கு எத்ரவா அன்யோ அந்யஸ்மாத் பவதி எத்ர த்விதீயமிவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி ததிதர இதரம் ஸ்ருணோதி எத்ர த்வஸ்ய ஆத்மைவாஹோ தத்கேன தஸ்யேத் கேனகம் ஸ்ருணுயாத் கேனகம் மன்வீதாஹ. அப்படின்னு எல்லாம் இந்த ஜீவன் பரமாத்மாவோட சேர்ந்து போயிட்டான்னா யாரு யாரோட பாக்கிறது, எதை எதோட பாக்கிறது, எல்லாம் ஒன்னா போயிடுது. எங்க ஒரு வேற்றுமை ஏற்படுகிறதோ அங்கேதான் இவைகள் தான். ஆகையால் வசுதக ஆத்மாவுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. இன்னைக்கு எங்க ஆரம்பிச்சோம், குடத்தை சவர பார்க்கறது, குடத்தை பார்க்கறது இங்க ஆரம்பிச்சு, கடைசியில எங்க வந்ததுன்னு ஆத்மாவை பார்க்கிற வரைக்கும் வந்தோம். இந்த ஆத்மா வியவதானாத்தி பாரோட்சம் லோக திருஷ்டேரன் ஆத்மனா திருஷ்டேராத்மஸ்வரூபத்வ பிரத்யட்சம் பிரம்ம தஸ்மிருதம் வியவதானாத்தி பாரோட்சம். நமக்கு அந்த ஆத்மாவை பார்த்தா தெரியலையே, உள்ள கண்ணை கொண்டு பார்த்தா தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். கண்ணை திறந்து பார்த்தா இது தெரியறது, அது உள்ள இருக்கு, உள்நோக்கி இருக்கிற ஆத்மாவை அப்படியே பாக்கற, தெரியலையே. இல்ல சுவாமி, நடுவுல இந்த மாய இருக்கு. நடுவுல இந்த மாய பார்த்தாலே இல்லையா? இது வரைக்கும் நம்ம கேட்டோம், இந்த மாய யானை மேல ஏறினா போலையும், அந்த ஆகாசத்துல இருந்தா போலையும், மாய சொன்னேனே அந்த மாய நடுவுல இருக்குப்பா, அதனாலதான் பார்க்க முடியல. வியவதானாத்தி பாரோட்சம் லோக திருஷ்டேரன் ஆத்மனா திருஷ்டே ஆத்மஸ்வரூபத்வாது. இந்த திருஷ்டி உங்க ஆத்மஸ்வரூபம் இது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு பிரத்யட்சம் பிரம்ம தத்ம்ருதம் நீங்க இது வரைக்கும் பார்க்கல. பார்க்க தொடங்கி விட்டேன்னா நிச்சயமா பார்த்தது. அந்த பகவானை பார்க்கறதுக்கு உதாரா சர்வையே வைதே ஞானிதோ ஆத்ம இவமேனதம், அந்த ஞான ஸ்வரூபம் உங்களுக்கு வந்துருதுன்னா நிச்சயமாக பார்க்கலாம். அதனால ஆத்மாவை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா? முடியாதா? நிச்சயமா பார்க்கலாம். இந்த பிறவியில நீங்க பார்க்கலாம், வேற இதுக்காக ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். இந்த பிறவியில பார்க்கலாம். பார்க்கறதுக்கு வேண்டியது என்ன பண்ணனா, மனசை சரிப்படுத்தணும். அந்த மனசை சரி பண்றதுக்கு தபஸு பண்ணணும். தபஸுன்னு சிரவணம் மனநம் நிதிச்சாரம், வேதாந்த வாக்கியங்களை சிரவணம் பண்ணணும். பண்ணது எப்படின்னு அறிந்து கொள்ளணும். அதையே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி தொடங்கணும். எப்படி தியானம் பண்றதுன்னு பகவத்கீதையில ஆறாம் அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா விவகாரம் என்ன, இது முடியும், இந்த ஜென்மாவில தாங்களால இதை அடைய முடியும் என்கிறது இன்னைக்கு பார்த்தோம். சாதாரணமாக இந்த அறிவை வெளியில் இருக்கக்கூடியதான அறிவை அறிந்து கொண்டிருக்கக்கூடியதான நாமும் இந்த ஆத்மாவை இப்படி அறியலாம் அப்படின்னு சொல்லி, இது அறியறதுக்கு வேண்டியதான பல உபாயங்களை மேல போய் சொல்ல போற. இதை அடுத்த சனிக்கிழமை இன்னைக்கு பார்ப்போம்.